ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
உரை தரு பிரம்மம் ஒன்று எனும் உரைக்கண் வரு பிரமாணம் மறை எண்ணில். அதுக்கு பிரமாணம் வேதம் என்று நீ சொன்னால், ஐக்கியவாதி பிரம்மவாதி இது மாயாவாதியை பார்த்து சொல்றான் எண்ணில். அருமறை ஒன்று என்றது அன்றி ஒன்றேதான் அந்தம் ஆதி என்மனார் புலவர் முதல் சூத்திரம் தானே, பிறப்பு இறப்பற்ற ஒருவன். அப்பா ஒருவன் ஒருவன் மட்டும்தானா, அதுக்கப்புறம் அடுத்தாப்புல வர்ற அவையே தானே வேண்டாமா? நீ ஒருவன்லயே நிக்கிறியப்பா. ஆனா அவனுக்கு புள்ள குட்டி பிறந்தா அவன் ஜாதி அவங்களும் அவன் பரம்பரை தானே. அப்ப ஆன்மாவுக்கு உயிர் வந்து அவனுடைய பரம்பரை தானே, அதை நீ நினைக்க வேண்டாமாங்கிற. ஒன்று என்பது இரு பொருள் உரைத்தல், ஒரு சொல்ல இரு பொருள் உரைத்தல். இரண்டு பொருள் என்ன? ஜீவான்மா பரமான்மா. இருபொருள் உரைத்தல் நன்று. நல்லா இருக்கையாப்பா, நீ ஒன்னும் சொல்லதுல உங்க நம்ம வேதத்துல ரெண்டுன்னு சொல்றது ரொம்ப நல்லா இருக்குப்பா. அன்று அது இல்ல, அது அப்படி இரண்டுன்னு சொல்லல, அது வேதத்துக்காக சொல்லப்பட்டது. நான் நீ என்ன வேதத்துக்கு சொன்னிய? என்ன வேதம்? இறைவன் ஒருவன், அவனுடைய நிழல் இது பேதப்பட்டது அப்படின்னு நீ சொல்ற. மாயாவதி நீ என்ன சொன்ன? இறைவன் ஒருத்தன் என்னடா பல பொருள்னா? இல்ல இல்ல இல்ல, அது வந்து அப்படியே சிலந்தியில இருந்து வர்ற ஒரு நூல் மாதிரி, அது ஒரு பேதப்பட்ட வேறுபட்டது. இது ஒரு தனிப்பொருள், இதுல இருந்து மற்றொரு பொருள் அப்படி தோன்றுகிறார். வேறு பொருளாக தோன்றுகிற, வேறு பொருளாக தோன்றுகிற போது உடனே ஐக்கியவாதி ஆச்சான். வேறு பொருளாக சொல்ற போதே ஒத்த ஏகான்மவாதம் என்ற வாதம் அடிபட்டு போகுதுரா மடையான். எப்படி மறுக்கணும் சங்கற்பத்தை? நான் ஏன் ஜீவான்மான்னு சொன்னேன்னா, அந்த இறைவன் அங்கே நிழலாக பிரம்மையாக அதனுடைய சாயலாக வர்றான், அந்த சாயலுக்கு ஒரு பேர் சொல்லணும்ல. அந்த சாயலுக்கு பேர் என்ன? ஜீவான்மான். அபேதநாடி பொருளில் அது அபேதத்துக்காக வேறுபடுத்துவதற்காக ஜீவான்மா என்று பொருள் கொடுத்தான். வேதமும் அபேதமும் ஓதம். அப்ப எதுக்கு பேதம் ஓதணும் அபேதம்னு ஓதணும்? அதுவேதான் இவரும் சொல்லிட்டு போயிட வேண்டியதுதானே. அது இந்த பொருளாக காட்சியணும், அவர் காட்சி தருவார்னு சொல்லிட்டு போக முடியாது. அவர் உடலாக காட்சி தருவார், அவர் காட்சி தருவார். நீ அப்ப உடலை காணும், அவர் உடலாக காட்சி தருவார்னு ஏன் சொல்ற? அப்ப உடலாக காட்சி தருவார்னா உடல் ஒன்று, அது போல என்ற தன்மை வருதா இல்லையா? நல்லா புரிஞ்சு. மாயை என்ன சொன்ன? ஆண்டவன் தான், அவன் மற்ற பொருளாக காட்சி தருகிறான். அப்ப மற்ற பொருளாக காட்சி அவன் தான் மற்ற பொருள் சொல்லல. சூத்தர் நீங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், சத்தாய் எவையும் தானாய், எவையும் தானாயின்ட்டான். எவையுமான்னு சொல்லியிருக்கணும், அவன் எப்படி சொல்லியிருக்கணும்? எவையுமாய் அப்படின்னு சொல்லிடுது. பருப்பு சாம்பார் ஆயிற்று அப்படின்னா சாம்பார் வேற, பருப்பு வேற, முருங்கைக்காய் வேற, முருங்கைக்காய் சாம்பார் ஆயிடுச்சுன்னா வேற. அப்ப பாருங்க எப்படி மறுக்கிறான். அவன் வேற ஒரு பொருளாய் ஆகினா பொருள் 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 ஆகினான், பொருளை பிடிச்சுக்கிறான். வேதம் அபேதம் நல்லா ஐக்கியவாதி எப்படி இருக்கான்? வேதமும் அபேதமும் ஓத வேண்டாம், அவனையும் சொல்லிட வேண்டியா சார்? இப்ப முத்தப்பன் வாத்தியார் பிரின்சிபாலாக கல்லூரியில் பணியாற்றுகிறார். பிரின்சிபாலாகனா பிரின்சிபால் பசவி வேறு, வீட்டில் இருக்க ஆமாஞ்சாமி வேறு. அப்ப வேதம் அபேதம் கூற வேண்டாம், கூறப்படாது. ஏன்னா பசி நேரம் ஒழுங்கா சிரிச்சுக்கிட்டே படிச்சாதான் புரியும். பேதமும் அபேதமும் பூரா வேண்டாம், ஓ அதான் வேண்டாம். எப்ப நீ வேறுபாட்டு இது பொருளாக ஆகும் என்று வேறொரு பொருளை நீ வேறுபடுத்தி காட்டினாயோ, இறைவன் உடலாக காட்சி தருகிறான்னா அவன் காட்சி தந்தான் அப்படின்னு சொல்லி உடலானவன் ஒன்றானவன் இரண்டானவன், இரண்டா இரண்டுன்னு சொல்ல இரண்டானவன் ஒன்றானவன் இரண்டு. திரைப்பட பாடலே சத்துவம், ஒன்றானவன் ஒன்றாக இருந்தவன் இரண்டானவன் அப்படிங்கிற ஆன்மாவோடு சேர்க்கிற பொழுது அவன் ஆன்மா வேற இவன் வேற ரெண்டு ஆனவன். துரியாதீதத்திலும் சுத்தவித்தைக்கு வந்தோடனே அவன் என்ன ஆயிட்டான், ரெண்டு ஆனவன் ஆயிட்டான். சரி போல வேண்டாம். இல்ல பேதம் எனினும் அபேதம் எனினும் பேதாபேதம் எனினும் அமையும்னா இதெல்லாம் சொல்லுக்காக சொல்றதுன்னா, இந்த பேதைய ஆணவன் சொன்னா உடம்பானவன் சொன்னா ஒரு நயத்துக்காக உடம்பானவன் சொல்ல உடம்பு அப்படின்னு சொல்ல முடியாது, உடம்பு ஆணவன் தான் சொல்லலாம். அதுக்காக அப்படி சொன்னோம்னா நீ இப்போ சிவன் சொல்ல முடியாது, முத்தப்பன் பார் சிவன் வருகிறார் அப்படித்தானே சொல்லணும். முத்தப்பன் வருகிறார்னா முத்தப்பனாக இருக்கிற இறைவன் வருகிறான்னு அதுக்கு பொருள் நீ சொல்ற. ஏன் முத்தப்பன் சொல்ற, இறைவன் வர்றார் சொல்ல வேண்டியதானே. அப்ப இறைவன் ஆனவன் சொல்றேன், சரி. அப்ப இதெல்லாம் ஒரு சொல்லுக்கா நேற்று காட்டும். அப்ப பேதம் என்றாலும் பேதாபேதம் என்றாலும் அபேதம் என்றாலும் அது சொல்லினுடைய நயம் அமையும் எனின் நின் ஐயம் உரையில் பைய வந்து உள்ளதாம். அதுல கொஞ்சம் மெதுவா ஒரு இகழ்ச்சி குறிப்பு வருதுடா. என்ன இகழ்ச்சி குறிப்பு? நீ பேதம் அபேதம் பேதாபேதம் இதெல்லாம் அங்கு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஏன் சொல்லப்பட்டனா, ஒரு சொல் அலங்காரத்திற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல நைஸா ஒரு கிண்டல் வருதுனர். என்ன கிண்டல் வருது? ஐயமில் உரையில் குற்றம் உன்னுடைய சந்தேகம் இல்லாத அந்த உரையில் பைய வந்து உளதாம். பைய எது வருதுனர், திகழ்பிரமான இகழ்வும் உண்டு. அப்ப சொல்லாலே ஒன்று சொல்லுகிறது, பொருளாலே அர்த்தமற்ற சில சொற்களையும் சொல்லுகிறது. அப்படின்னா வேதம் அர்த்தமற்றதா? என்னப்பா நீ வேதத்தை போய் அர்த்தமற்றன்னு சொல்ற? இகழ்வு உண்டு, பைய வந்து இகழ்வு உண்டு. அப்ப மற்றவன் சொல்லுவான்ல, வேதம் தெய்வீகத்தன்மை உடையது என்று நாம் வேதத்தை திருமுறையை படிக்கிறோம், திருமுறையை கும்பிடுகிறோம். திருமுறை என்ன பண்றோம், திருமுறை கோயில் கும்பிடுற மாதிரி. அப்ப அதுல வந்து சும்மா ஒரு சொல்லு அலங்காரத்துக்காக சொல்லப்பட்டா தூக்கி வச்சிருவோமா இல்லையா? ஆனந்த வீடனும் குமரமும் ஒண்ணுதான், திருமுறையும் ஒண்ணுதான். ஆனால் குமுதம் ஆனந்த வீடன் திருக்கோயிலுக்குள்ள வரல. ஏன்? அவை சொல்லுகின்ற சொற்கள் எல்லாம் உண்மையான சொற்கள் அல்ல, இமேஜினேஷன் கனவு கற்பனை, ஒரு படைப்பாளனுடைய கற்பனை. திருமுறைகள் ஒரு படைப்பாளனுடைய கற்பனையா? வேதம் படைப்பாளனுடைய கற்பனையா? கற்பனையா இருந்தா வெளியே வச்சுக்கலாம். அப்ப வேதத்தில் பொருளற்ற அல்லது தேவையில்லாத சொற்கள் சொல்லப்பட்டது என்ற இகழ்வு மெதுவா வந்து சேர்ந்துடும். அதனால ஒன்றுக்கு இரண்டு ஜீவான்மா பரமான்மா என்று பேதப்படுத்திய சொற்கள் வெறும் சொற்கள் அல்ல, பொருளுடை சொற்கள். நீ சொல்லுவது போல அலங்கார சொற்கள் அல்ல, பேதம் அபேதம் பேதாபேதம் இந்த மூணுமே பொருள் இல்லைன்னா இந்த சொல்லே வந்திருக்காது. பேதம் என்ற சொல் பேதப்பட்ட பொருள் இருந்ததுனால பேதம்னு சொல்ல வந்துச்சு. திருநெல்வேலி அல்வா இருட்டுக்கடை அல்வான்னு எப்படி இருந்துச்சு? அல்வா பூரா இருட்டுக்கடையா? இருட்டுக்கடையில விற்கிறதுனால இருட்டுக்கடை அல்வான்னு பேரு. அப்ப அல்வா விற்கிற இடம்னா இருட்டுக்கடையா? இல்ல, திருநெல்வேலியில சொன்னா அரை கிலோ சாயங்காலம் வந்து சேரும். இருட்டுக்கடை அல்வா. அப்ப அல்வா விற்கக்கூடிய இடத்தில் இருட்டு இல்லை, அங்கே ஒரு சின்ன ஒரு விளக்கை போட்டுட்டு அதுக்கு விளம்பரம் செய்யணும்னா எல்லாரும் லைட்டை போட்டு காட்டி விளம்பரம் பண்ணுவேன். இங்க லைட்டு விளம்பரம் இல்லாமையே இந்த அல்வா வைக்கிறதுனாலதான் இருட்டுக்கடை அல்வா தான். இந்த மாதிரி சொன்னா அவர் நமக்கு பாராட்டி ஒரு அல்வா தரமாட்டாரா? பேதம் அபேதம் ஓத வேண்டா. பேதம் எனினும் அபேதம் எனினும் பேதாபேதம் எனினும் அமையும் நின் ஐயமில் உரையில் பைய வந்து உள்ளதாம். திகழ் பிரமாண இகழ்வும். பிரமாணம் என்பது உண்மை, அதிலே இகழ் வரக்கூடாது. அன்றி பெத்தம் பேதம் முத்தி அபேது மேல் அனவத்தீதமாம். இப்படி அனவத்தீதம்னா முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். அனவத்திதமாம் அப்படின்னு ஒரு சொல்லி அத்திதமான முடிவுன்னு அர்த்தம். அத்தி அத்தினாச்சின்னு சொல்றாங்க இல்லையா, அத்தினா முடிவு. அளவற்ற அத்தி அளவத்தி முடிவு அற்ற நிலை போயிட்டே இருக்கும். மனித இன வளர்ச்சிக்கு அளவு இல்லை அப்படின்னு. இப்ப என்னாச்சு, இந்த இறைவன் இப்படி பேதமா வந்தார், அந்த பேதத்துக்கு இந்த பேதம், இந்த பேதத்துக்கு இது அபேதம், இப்படி சொல்லிட்டே போனீன்னா நாங்க ஒரே நிலை உயிர், பேதமே இல்லை. இவர் வேற அவர் வேற அபேதம். இவர் எப்படி இவரோடு ஒத்துக்கிறார் என்று நாங்க சொல்லிட்டோம். நீ என்ன சொல்ற, இது பேதம் பேதப்படுத்துவதற்காக இறைவன் இறைவனால் வந்திருக்கக்கூடிய உருவங்கள் எல்லாம் அவனுடைய நிழல் என்று பேதப்படுத்துவதற்காக அது பிற பொருளாக அவன் அமைந்தான் என்று சொன்னோம். சொன்னீங்கன்னா பிற பொருள் எத்தனை, நாங்க ஒரேடியா பாசம் முடிச்சுட்டோம், உயிர் முடிச்சுட்டோம். நீ உயிராக வருவான், முத்தப்பனாக வருவான், அப்புறம் நாயாக வருவான் என கத்திக்கிட்டே இருக்கனால நாயாக வருவான், கழுதையாக வருவான் சொல்லிட்டே போமா இல்லையா. நாம எல்லாத்துக்கும் சேர்த்து ஓரறிவு ரெண்டறிவு மூணறிவு நாலறிவு அஞ்சறிவு ஆறறிவு எல்லாத்துக்கும் சேர்த்து உயிர் முடிஞ்சு நமக்கு அதுதான் பேதம். இறைவன் ஓரறிவு ஈரறிவு மூவறிவு நாலறிவு அஞ்சறிவு உயர்வு அப்புறம் ஜடப்பொருள் உயதினை அற்றினை முடிச்சிடணும். இவ மாயாவாதி சொல்றது பார்த்தீங்கன்னா, இப்ப முத்தப்பனாக இருக்கிற இறைவன் இந்த மைக்கால் வருவார், இந்த சாவியாக வருவார், அப்புறம் இந்த பென்சிலாக வருவார், சேராக வருவார், நீங்க அணிஞ்சிருக்கிற நகையாக வருவார், உருத்திராட்சி வருவார் சொல்லிட்டே போடணும். நாம என்ன பண்றோம், ஜட போறை. நீ சொல்லிட்டே போன பேதம் அபேதம் என்ன, உடம்பு அபேதம் பேதப்பட்டு இருக்கிறது என்று சொல்றது ஒரு மரபுக்காக சொன்னோம்னா, அப்ப உடம்பு மட்டும் பேதம் இல்ல, உங்க இறைவன்ட்டேந்து உங்க இறைவன்ட்டேந்து உடம்பு மட்டும் பேதம் இல்ல, இந்த துணியோட பேதம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் நீ வழக்க சொல்லிக்கிட்டே போகணும். நாங்க அதனால என்ன பண்ணோம், ஒன்று இரண்டு அப்படிங்கிற போது இது உயிர் பொருள் இது உயிரற்ற பொருள் முடிச்சுட்டான். நீ இப்ப உடம்பாக வரும், கருவியாக வரும், கரும்பாக வரும், சிலந்தியாக வரும், சிப்பியாக வரும், அதுவா வரும், மரமா வரும், மட்டையா வரும் சொல்லிட்டு இருக்க. இந்த உருவத்துக்கு கணக்கு எங்கப்பா இருக்கு. அப்ப இன்னொரு பொருள் உயிர்னு சொல்லிட்டீங்கன்னா இவ்வளவு அதுக்குள்ள அடக்கமா இல்லையா, இன்னொரு பொருள் இப்ப ஜடப்பொருள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்குள்ள அடக்கமா இருக்கும்ல. நீ அதை விட்டு ஜடப்பொருளே கிடையாது, அந்த ஜடப்பொருளா இருக்கிற எல்லா பொருளும் இறை வந்தான்னா இந்த ஜடம் எத்தனை இருக்கோ அத்தனையும் இறைவன் அப்படியா. இங்க எழுதுறாரு, திகழ் பிரமாணிகள் அன்றி பெத்தம் பேதம் முத்தி அபேதமேல் அடிச்சார். பெத்தமும் பேதமும், பெத்தமும் முத்தியும் பேதமும் அபேதமாக இருந்தால், பெத்தம் பேதம் பெத்தத்துல சாமி வேற, சாமியினால் சாமியாக தோன்றுகிற உருவங்கள் வேற, அப்ப பேதம். பெத்தம்னா என்ன, இந்த பிறவி மண் உலகம் அதான் பெத்தம். இறைவன் நம்மோடு கலந்திருப்பது சைவத்தில் பெத்தம், இறைவன் நம்மோடு கலந்திருப்பது சைவத்தை அடிப்படையில் பெத்த நிலை, இறைவனோடு நாம் கலப்பது முத்தி. முத்திக்கும் பேதத்துக்கும் வித்தியாசம் இதான், இறைவன் நம்மோடு கலந்திருப்பது பெத்த நிலை, இறைவனோடு நாம் கலப்பது ரொம்ப தெளிவான விளக்கு. இப்ப பெத்தத்தில் இரண்டு, என்ன இரண்டு, இறைவனும் பிற பொருளாக அவன் தோன்றுவான் என்பதால் பேதம். முத்தியில் இறைவன் மட்டுமே பேரின்பம் அடைவான், அதானே மாயாவாதியினுடைய நிலை. முத்தியில் தான் தனக்குள்ளே தான் இன்பம் அடைவான். அப்ப நீ முத்தியில் என்ன சொல்ற, அவன் மட்டும்தான் இருப்பாங்கிற, பெற்றத்துல என்ன சொல்ற, அவன் பெயராக மாறி தோன்றுவான்ங்கிற. அப்ப பெற்றத்தில் இரண்டும் முத்தியில் ஒன்றும் என்று சொல்லுவது முரண்பாடா இருக்கேப்பா. என்ன அழகா மறுத்திருக்காங்க, பெற்றம் பேதம், முத்தி அபேதம், அபேதம்னா ஒன்றுன்னு அர்த்தம். அப்ப அனவத்தீதமாம், அப்ப இப்படியே சொன்னால், அப்ப பெற்றத்துல இரண்டு என்றும் முத்தியில் ஒன்று என்றும் சொன்னால் உன்னுடைய அனவத்தீதமாம். அவை இரு திறனும் இனி அப்பழமொழி இரண்டல ஒன்றே இல்ல. அது அந்த பழமொழி தான் அந்த வாக்கியம்னு அர்த்தம். பழமொழினா என்ன அர்த்தம்? பழமொழினா நம்ம பழமொழி சொல்றோமே, அதை நினைக்கப்படாது. மாமியார் உடைச்சா மண்பான, மருமம் உடைச்சா பொன்பான, பழமொழி சொன்னா கூட வீட்டை வச்சு தான் சொல்லணும், அப்பதான் டக்குன்னு புரியும். அப்ப மாமியார் உடைச்சா மண்பான, மருமம் உடைச்சா, அதனால எப்ப அந்த பழமொழின்னா அந்த பழமொழி அல்ல, பழமொழினா சொல்லப்பட்ட வாக்கியம் இரண்டு. இனி அப்பழமொழி பேதம் அபேதம் என்பது அல்ல, அந்த பழமொழி இரண்டல ஒன்றேல் என்று சொல்லுகிறது என்று நீ சொன்னால், அது இரண்டு பேதத்தை காட்டுறது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஐக்கியவாதி நீ என்ன ஏத்துக்க மாட்டேங்கிற. ஆனா அது வந்து ஒன்று இரண்டாக தெரிவான் என்பது ஒரு அவருடைய ஒன்றை காட்டுதப்பா. அங்க ரெண்டு பொருள் இல்ல, நாங்க ரெண்டு பொருள் ஒத்துக்க மாட்டோம். யாரு மாயாவாதி? ஒன்றுதான் நாங்க சொல்லுவோம், ஒன்றாக அவன் தெரிகிறாங்கிறது நாங்க ஒரு வார்த்தைக்கு ஒரு புரியுறது சொல்றோம், நீ அதை புரிஞ்சுட்டு தொங்கிட்டு இருக்கியே அப்படிங்கிறான். நல்லா சொல்றான் பாருங்க. அதான் இனி அப்பொழுது இரண்டு அல ஒன்றே. அட நான் சொன்ன வார்த்தை இரண்டு கிளப்பா, ஒன்றுக்கு தாப்பா. ஒன்றேன் அண்டியும் பெத்த வேதத்து அறிதலும் ஒன்றிய முத்தி அபேதத்து உரைத்தலும் பழுதான். அப்படி சொல்லுவதுமே இரண்டாக இருப்பது ஒன்றாக மாறுகிறது என்பது குற்றம் தான். எப்படி இரண்டாக இருக்கிற ஒன்று ஒன்றாக மாற முடியும்? இரண்டாக இருக்கிறது இரண்டாகத்தான் இருக்கும், ஒன்றாக மாற முடியாது. எனவே ஒன்றிய முத்தி அபேதத்து உரைத்தலும் பழுதான், இத்திறன் பதையாறு ஆயிக்க. எனவே இந்த மாதிரி சொல்றது நல்லது இல்லப்பா, ஆராய்ப்பார். இப்ப ஒரு வரிக்கு பதினஞ்சு வரி சொல்லிட்டார், நாற்பது பதினஞ்சு வரி சொல்லிட்டார். ஒன்று அப்படின்னு வேதத்தை சொல்லியிருக்கு, அதை வந்து பின்னாடி இரண்டு என்று பரிணாம வளர்ச்சியில் ஜீவான்மா பரமான்மா என்று சொல்லப்படுது. அப்படி சொல்லப்பட்டிருக்கேன்னு கேட்டா, இல்லை இல்லை அது அலங்காரத்துக்காக சொல்லப்பட்டது. அலங்காரத்துக்காக சொல்லப்பட்டதுன்னா அப்புறம் வேதம் குற்றமுடையதா வந்துடுவோம்ப்பா. ஏன்னா ஒரு வார்த்தை கூட பொருளற்ற வார்த்தை தான் வேதம் என்பது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, பொருள் இல்லாத சொற்கள் இல்லை. அதனால்தான் வேதம் வேதமாக இருக்கிறது. மற்ற இலக்கியங்கள அசைநிலை சொற்கள் கூட வரும், பொருளற்ற ஒரு இசைக்காக அசைநிலை சொல்வார்கள், அந்த அசைநிலை கூட வேதத்தில் கிடையாது. ஆதலால் இப்போ நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய திருமுறைகளில் பொருளற்ற சொற்கள் இருக்காது. அப்ப பெத்தம் பேதம் இதெல்லாம் ரெண்டா இருக்கு, அப்புறம் ஒன்றா மாறி இருக்கு அப்படின்லாம் சொல்லாதப்பா. எங்க இதுல இங்கே இருக்கிற இரண்டு தான் அப்படியே இரண்டாக மேலே செல்கிறது. இங்கு ஒன்று, இதில் ஒன்று, அது அங்க போனா அவனில் இது ஒன்று. இந்த ரெண்டு பொருள் எப்படின்னா, எங்க பெத்தத்துல இவனில் அவன், முத்தியில அவனில் இவன், அது ரெண்டு ரெண்டு தான். ரெண்டு பொருள் ரெண்டு பொருள் தான். இறைவனிடத்தில் ஆன்மா போய் சேர்ந்தாலும் ஆன்மா வேறதா, இறைவன் வேறதா. இறைவன் தொழில் ஆன்மா செய்ய முடியாது. சிநேகிதியா இருந்தாலும், தோழியா இருந்தாலும், அம்மா அம்மா தான். தோழி தோழி வேலையை தான் பார்க்கும், அம்மா வேலையை செஞ்சா இப்படிதான் உள்ள போயிட்டு இருக்கும். அதானே அம்மா அம்மா தான், தோழி தோழியா தான் இருந்துக்கணும். தோழினாதான் அந்த கஷ்டம். தோழி அம்மா வேலையை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம சைவத்துல தோழி தோழி தான், அம்மா அம்மா தான். வேலையை வா செய்ய முடியாது. ஆமா சார், இறைவன்கிட்ட போய் தோழியா இருக்கிற நாம தோழன் தானே. முன்னம் அவனுடைய நாம் உங்கட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் என்றால் தோழன் தோழி தானே, காதல் தானே, லவ் பேர்ட்ஸ் தானே. அப்ப இறைவனோடு சேர்ந்தது உயிர் என்றாலும் உயிர் உயிர் தான், பேரின்பத்தை அனுபவிக்கலாமே தவிர ஐந்தொழிலை செய்ய முடியாது. அது தொடர் அன்றைக்கு பெத்தம் பேதத்தறிதலும் ஒன்றிய முத்தி அபேதத்தில் உரைதலும், ஒன்றிய முத்தி அபேதத்தில் உரைதலும், முத்தியில அபேதமாகத்தான் மாறுபாடுகளில் ஒன்றித்திருக்கும், அவ்வளவுதான். உரைதல் தான் செயல் இல்லை. பேதம் பேதம் அமையும் ஐயமில் உரையில் பையன் வந்துள்ளதாமல் சரி அளவுத்தேதாம் அவையர் இதிலும் இனி அப்பளம் இரண்டாம் ஒன்றில் அன்றையும் பெத்தம் பேதத்தரைதலும் ஒன்றிய முத்த அபேதத்தில் உரைதலும் பழுதாம் இத்தரன் பதையாது ஆயுள். இனி இந்த முதல் கருத்திற்கு ஒரு சைடு பிரிவு, வேதம் பற்றிய ஒரு ஆய்வு, மிக அற்புதமான ஆய்வு. அதை பொருளை சொல்லிடுறேன், ரெண்டே வரியில பொருளை சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பத்து வரி. வேதம் என்பது சுயம்பு, தானே தோன்றியது அப்படின்னு சொல்லப்படாது. சுயம்புன்னா நாம் எல்லாம் தானே தோன்றியதுன்னு சொல்லுவோமா இல்லையா? சுயம்புலிங்கம் தானே தோன்றியதுன்னு சொல்லுவோமா இல்லையா? சுயம்பு என்பது தானே தோன்றியது என்று கொள்ளக்கூடாது, தானே தோன்றியவரால் சொல்லப்பட்டதால் சுயம்பு என்று அதற்கு பெயர். மணிவாசகரால் சொல்லப்பட்டதால் திருவாசகத்திற்கு மாணிக்கம் என்று பெயர். திருவள்ளுவரால் சொல்லப்பட்டதால் திருக்குறளுக்கு திருவள்ளுவம் என்று பெயர். அதுபோல சுயம்பு என்பது சுயம்பாக இருக்கின்ற இறைவனால் அவருடைய ஆற்றலால் வெளிப்பட்டது ஆதலால் சுயம்பு. ஆனா மற்றவெல்லாம் சுயம்புன்னா சுயம்பு தாங்கிறான், தானே தோன்றிட்டுங்கிறான். அப்ப உடனே அடிச்சான் ஐக்கியவாதி, என்னப்பா வேதம் தானே தோன்றிட்டா, உங்க சாமி தானே தோன்றிட்டா? அப்ப தானே தோன்றிய பொருள் ஒன்றல்ல, தானே தோன்றிய பொருள் வேதம் இருப்பதால் நீ ஏகான்மவாதி என்று சொல்லுவது அவுட்டு. எப்ப நீ சாமி மட்டும் ஏகான்மவாதி உள்பொருள் என்று சொல்லுகிறாயோ அப்ப வேதமும் அது தானே தோன்றி அழிவில்லாது என்று சொன்னால் உங்க ஈக்குவல் தெய்வம் இன்டு தெய்வம் வேதம். அப்ப ஒரு பொருள் தான் உள்பொருள் என்று சொன்னால் இப்ப வேதத்தை எதிர வைப்ப, வேதமும் உள்பொருள் ஆகிட்டே, அப்ப ஏகான்மவாதமாக இருக்கிற ஒரு பொருள்வாதி நீ இல்லை அவுட். பின்ன சுயம்புன்னு ஏன் சொல்றோம்? நாங்களும் அதை ஒத்துக்கிறோம் சுயம்புன்னு. ஏன் சொல்றோம்னா எம்பெருமான் தன்னுடைய நிலையில் வேதத்தை சொல்ல வருகிற பொழுது தான் ஒரு வடிவம் எடுக்காமல் தன்னிடத்தில் வருகின்ற அந்த வேத கருத்துக்களை தன்னை போல் இருக்கக்கூடிய அருள் உள்ளம் படைத்த ஒரு உருவத்தை தானே இச்சித்து, தானே இச்சித்து. அப்ப அழகா சொல்ற தான் தன்னுடைய வேதம் என்று தானே தோன்றிற்று என்று நீ சொன்னால் தானே தோன்றிய இறைவனோடு இன்னொரு பொருளும் தானே தோன்றியது என்றால் ஏகான்மவாதத்திற்கு அது பொருத்தவில்லை, ஏகான்மவாதம் அங்கே தவறாக போய்விடுகிற பாட்ட பாருங்க. எழுதாமறை எனும் இப்பிரமாணம், எழுதாமறை என்ன? தானே தோன்றியது. ஆறு உரைதானே அதை சொன்னவன் யார்? எழுதாமறை என்று சொன்ன. அப்ப சொன்னவன் யார்? அது சொன்ன தானே உணரே ஆறு உரை இல்லையா? தானே ஆகினதேல் தானே தோன்றிட்டிருந்தால் உனது ஏகமனையும் வரும் எம்பாமல் சொல்லாமலே அவுட்டு. தானே தோன்றும் சொல்லிட்டீன்னா அப்ப வேதமும் ஒரு பொருள், கடவுளும் ஒரு பொருள், அப்ப ரெண்டு பொருள் வந்துருது இல்ல. ஏகம் அநேகம் உறும், ஏகம் அநேகம் வரும், அப்ப ரெண்டு என்பது உருவாகிவிடும். எவ்வளவு அழகாம இருக்கிறான் இல்ல. அப்படி இயம்பாமல் சத்ரூபம் தகாது எனில் வானத்து ஒத்து ஒலி உணரும் எனில் வரிது உதியாது. இல்ல இல்ல அது தானே தோன்றல, வானத்துல அசரீரி மாறி தானே தோன்றிற்று. அது ஒரு பொருள் மாதிரி தோன்றல, இஸ் இஸ் ஒன்லி சவுண்ட், சவுண்டா இருக்கணும். இப்ப அவன் சத்தரூபம், சத்தரூபம்னா என்ன? ஒலி வடிவம் சத்த ரூபம். நீங்க ஒரு தரத்து ரெண்டு தரம் படிச்சீங்கன்னா எந்த பொருளும் பொருள் விளங்காம இருக்காதுங்க. அது மாயை கெட்ட மாதிரி மயக்கம் தர மாதிரி அந்த சொல் இருக்குமே தவிர அந்த சொல்ல கொஞ்ச நேரம் உற்று பார்த்தீங்கன்னா பொருள் தன்னாலே சித்தாந்தத்தை பொருள் மட்டும் உற்று பார்க்கும். நாம சாதாரணமா மறுபடியும் சொல்ற பொருள் எல்லாம் உற்று பார்க்கறமா இல்லையா? இப்படியா சொல்ற நீ? வா நீ சொல்ற எனக்கு நல்லா தெரியும், யார சொல்றான்னு தெரியும். நீ வெண்டிக்காய் நறுக்கிறது வெண்டிக்காயவா நறுக்கின? என் கழுத்து அறுக்கிற மாதிரி என்ன பார்த்துக்கிட்டே ஒரு நறுக்கு நறுக்கு நீ தெரியாத அடி உன் குணம் எனக்கு சொல்றபா இல்லையா? ஆறு உரை தானே ஆயினதேல் தானே உருவாயிற்று என்று சொன்னால் உனது ஏகம் அநேகம் வரும். சரி இயம்பாமல் சத்தரூபம், சத்தரூபம் என்று சொன்னால் தகாது, ஏன்னா வானத்தில் ஒத்து ஒளி உளரும், வானத்தில் இருக்கக்கூடிய ஒளி கூட காத்து இருந்தால் தான் வரும். அப்ப இன்னொரு பொருள் இல்லாமல் ஒளி வர முடியாது. வா எனில் வானத்து ஒத்து ஒளி, உளரும் எனில் ஒத்து உளரும் என்றால் அந்த காற்றினால் வருகிறது எனில் வரிது உதியாது, தானே தோன்றாது. அது ஏதோ ஒரு இந்த நேரத்தில் நீ கும்பாபிஷம் பண்ணாதப்பா, நான் இன்னொரு இடத்துல ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு இறைவன் சொன்னதுனால மன்னனுக்கு கிடைக்க வேண்டியது கூட இல்லாமல் அடியாருக்கு கிடைச்சதா இல்லையா? வானொலி கேட்ட வரலாறு. அப்ப வானொலியால் வந்தது வேதம் என்று சொன்னால் ஒத்த ஒளி உலரும் எனில் வரிது உதியாது, அன்றியும் பதமும் பாடியும் அனைத்தும் இன்றி ஓர் ஒளியாய் எழுந்திடும், அதற்கு அறிவு இலது உருவு இலது அறியாது அறையாது அன்றியும் அவ்வகை அகண்டியம் இது அது என்று அது குறிப்பது எவ்வகையாகும் ஒன்று எனும் உரையினை ஒழிந்தனை. நீ எப்படி சொன்னாலும் சரி, வேதத்தில் அது பிறரால் வந்தது என்று சொன்னால் ஒரு பொருள் என்பதை நீ ஒழித்துத்தான் ஆக வேண்டும். எப்படின்னு சொல்றார், ஒத்து உளரும் எனில் உளரும்னா சொல்லுதல் அர்த்தம், உளர்ந்தானா? இப்ப உளரும் எதுக்கு சொல்றான்? பொருள் தெரியாது சொல்றது தான். பாரு உளறிட்டு இருக்கான் பாரு, தண்ணி போட்டவன் தானே உளர்றான். அது பாருங்க, அவன் தண்ணி போட்டு உளறேங்கிறான். நம்ம வீட்டுல இருக்க கழுவிகள் சும்மாவே உளறிட்டு இருக்கு, அது தண்ணி போடல. அது தண்ணி ஊத்துற நேரம் என்னைக்கு வருமோ அது உளரும், பால் ஊத்துறக்கு நேரம் இப்ப உளரும் எனில் வரிது உதியார், அது தானே உதியார். அன்றியும் அது காற்று இருந்தா தான் தெரியும். பதம் சொல் பாழி தொடர் அனைத்தும் இன்றி ஓர் ஒளியாய் எழுந்திடும், அதற்கு ஒரு சொல்லு கிடையாது, ஒரு பாழி என்ற நிலையில் அதற்கு ஒரு வார்த்தைகள் கிடையாது, தொடர் கிடையாது. அனைத்தும் இன்றி ஓர் ஒளியாய், ஓர் ஒளியாய் ஒரு எழுந்திடும் அதனுக்கு அறிவு இலது அறிவு இல்லை, உருவு இலது உருவு இலது அறியாது அறையாது. யார் எதுக்க யார் இருக்காரு தெரியாமலே சொல்லும், யார் கேட்கிறாருத்தானே. அதனால ஒன்றுதான் நீ சொல்றது பொருத்தமில்லை. இதுவரை 25 வரி பாரு. இப்ப நம்ம சொன்னது என்னது? இறைவன் ஒருவன் தான் உளன் என்ற மாயாவாதத்துக்கு இவ்வளவு மறுப்பையும் ஐக்கியவாதி கூறினான் ஆயிற்று.